الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام فإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين قيل لرسول الله صلى الله عليه وسلم أي الإسلام خير قال إطعام الطعام وطيب الكلام صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் இந்த உலகத்துக்கு அருளாகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இந்த உலகத்திலே வாழும் போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அங்கில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் காலங்களை படைத்து அந்த காலங்களில் சில மாதங்களை விட சில மாதங்களையும் சில நாட்களை விட சில நாட்களையும் அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் நபிமார்களில் சில நபிமார்களை விட சில நபிமார்களை சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ, அதே போன்று அல்லாஹ் படைத்த மாதங்களில் சில மாதங்களை ஏனைய மாதங்களை விட சிறந்த மாதங்களாகவும் புனிதமான மாதங்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் இருக்கின்ற மாதம், அடுத்ததாக நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மாதம், அந்த மாதம் இஸ்லாத்தின் புனிதமான மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சில வஸ்துக்கள் மீது சத்தியம் செய்கிறான், காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான், வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான், இரவு பகல்களின் மீது சத்தியம் செய்கிறான், சூரிய சந்திரன்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இப்படியாக அல்லாஹு தஆலா நாம் சந்திக்க இருக்கின்ற துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்கள் மிகவும் சிறந்த 10 தினங்களாக இருக்கின்ற காரணத்தினால், மகத்தான 10 தினங்களாக துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தில் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து இறைவனினால் அளிக்கப்பட்ட சமுதாயத்தினர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற நேரத்திலே அல்லாஹு தஆலா துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 இரவுகள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயக்காரர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் இறை நிராகரிப்பாளர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்களோ, இவர்களை நாங்கள் அழித்தோம் என்ற செய்தியை உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற போது, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை கண்ணியப்படுத்தி மகிமைப்படுத்தி அந்த 10 தினங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அல் குர்ஆனில் பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹுக்கு ஆகவும் விருப்பமான அமல், அந்த மனிதன் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் செய்கின்ற அமல் அல்லாஹுக்கு ஆகவும் விருப்பமான அமல் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், வலல் ஜிஹாது யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, உலகத்தில் ஒரு மனிதன் கடமையாக்கப்பட்ட கடமைகளுக்கு பின்னால் ஒரு மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய அமல், தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இஸ்லாத்துக்காக போராடுவது, அதனை நாங்கள் ஜிஹாத் என்று சொல்கிறோம். சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீர்கள் அல்லாஹுக்கு ஆகவும் விருப்பமான அமல், நேசத்துக்குரிய அமல், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் செய்கிற அமல் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியாக இருந்தால் ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு போகிறார், ஜிஹாதுக்கு செல்கின்ற மனிதனுக்கு கிடைக்கின்ற நன்மையை விடவும் அதிகமான நன்மை துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்களில் அமல் செய்கின்ற மனிதனுக்கு கிடைக்குமா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான அமலாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் ஆரம்ப 10 தினங்களை அல் குர்ஆனில் அல்லாஹ் அய்யாமும் மஅலூமாத், அய்யாமும் மஅலூமாத், அது எல்லா மனிதர்களினாலும் அடையாளம் காண முடியுமான இரவுகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற போது அய்யாமும் மஅலூமாத், அந்த 10 தினங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம், அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த 10 தினங்களை எல்லோராலும் அடைந்து கொள்ளலாம் என்ற கருத்தை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஆரம்ப 10 தினங்களில் ஒரு ஹாஜி, ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகின்ற ஒரு ஹாஜுடைய ஹஜ்ஜுடைய அமல் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த ஆரம்ப 10 தினத்தில் தான் ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய கடமையை செய்கிறார். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்கு தேர்ந்தெடுத்த ஆரம்ப அந்த பத்து தினங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்த கண்ணியமான தினங்களாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்கின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். ஜிஹாது செய்வதை விடவும் அதிகமான நன்மைகளை நமக்கு நம்முடைய பட்டோலையில் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடியது வெறுமனே ஒரு மனிதன் காபத்துல்லாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய மாளிகையை தவாப் செய்து சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது மாத்திரமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் உலக மக்களுக்கு நான்கு விடயங்களை சொல்லித் தருகிறது. ஹஜ்ஜுடைய அமல்கள், இந்த ஹஜ்ஜுடைய காலம் நாலு விடயங்களை உலக மக்களுக்கு, நாலு செய்திகளை உலக மக்களுக்கு முன்வைக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது இந்த உலக நாட்டு மக்களுடைய இஸ்லாமிய சமூகத்தின் ஐக்கியம், ஒற்றுமை, இந்த இரண்டையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஹஜ்ஜுடைய அமல். அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜுடைய அமலை ஒற்றுமையின் வெளிப்பாடாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் எல்லோரும், ஹஜ்ஜுக்காக வருகின்ற எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் அரஃபாவுடைய மைதானம். அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருந்த 100,000-க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசத்தை ஆரம்பிக்கின்ற போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்மாஉ கௌலி, என்னுடைய தோழர்களே, சஹாபாக்களே, நான் சொல்லும் விடயங்களை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா, உங்கள் அனைவரையும் நான் இந்த இடத்தில் சந்திக்கக்கூடிய கடைசி சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கலாம், இதற்கு பின்னால் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய சூழ் ஒரு நிலை ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காமல் போய்விடலாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஐக்கியத்தை, ஒற்றுமையை சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இன்ன திமாஅகும் வ அம்வாலகும் வ அஅராதகும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய இரத்தம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய உடைமைகள், ஒரு மனிதனுடைய மான மரியாதை, இந்த மூன்று விடயங்களையும் சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி இந்த துல்ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் கண்ணியமான சிறந்த மகத்தான மாதமாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய மானம், ஒரு முஸ்லிமுடைய மரியாதை, ஒரு முஸ்லிமுடைய உயிர், ஒரு முஸ்லிமுடைய உடைமை, ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் புனிதமானது, மதிக்கப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை, ஐக்கியத்தை இந்த சமூகத்துக்கு உணர்த்தி காட்டினார்கள். உலக மக்கள் எந்த நாட்டில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த தரத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த நிலையிலே வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் ஹஜ் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரே இடத்திலே ஒன்று சேர வேண்டும், ஒரே அல்லாஹ்வுடைய காபாவை தவாப் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய சகல வணக்கங்களும் இந்த சமூகத்தின் ஒற்றுமையில், ஐக்கியத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே ஹஜ் என்று சொல்லக்கூடியது வெறுமனே அறுத்து பணியிடுவதோ, வெறுமனே தவாப் செய்வதோ, வெறுமனே அமல் செய்வதோ அல்ல, இந்த சமூகத்தின் ஐக்கியத்தின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இரண்டாவது செய்தி, துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு படித்து தருகின்ற இரண்டாவது செய்தி, கண்ணியமான சகோதரர்களே, ஏனைய மதங்களை போன்று, ஏனைய கோட்பாடுகளை போன்று இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்ற தாழ்வு கிடையாது. சமத்துவமான சமூகம் இந்த சமூகத்தில், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது கிடையாது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேற்றுமை கிடையாது. இந்த சமூகம் சமத்துவமான சமூகம். வேற்றுமை வேறுபாடுகள் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடாது என்ற செய்தியை இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அரபாத்துடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தின் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சொல்லிவிட்டு மினாவுடைய மைதானத்திலே சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்ற போது இரண்டாவது இந்த ஹஜ்ஜுடைய பாடம், ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு சொல்லி தருகின்ற இரண்டாவது விடயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். மினாவுடைய மைதானத்திலே சஹாபாக்களை அழைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் மின் ஆதம், மனித இனத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், நீங்கள் எப்படி இருந்தாலும் குல்லுக்கும் மின் ஆதம், உங்களின் தந்தை ஆதம், உங்கள் எல்லோரின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் மனித இனம் உருவாகி இருக்கிறது. சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், வா ஆதம் மின் துராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணினால் படைத்திருக்கிறான். எனவே மனித இனம் கருப்பர்களாக இருந்தால் என்ன, வெள்ளையர்களாக இருந்தால் என்ன, ஏழைகளாக இருந்தால் என்ன, பணக்காரர்களாக இருந்தால் என்ன, இஸ்லாம் சொல்கிறது மனித இனத்தின் ஆரம்பம் ஒன்று, மனித இனத்தின் ஆரம்பம் ஒன்று. கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் ஹஜ்ஜுடைய பாடம் துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு சமத்துவத்தை சொல்லித் தருகிறது. ஹஜ்ஜுக்கு வருகின்ற ஆண்கள் எல்லோரும் ஹஜ்ஜுடைய அமலை செய்கின்ற போது ஒரே வகையான ஆடையை தான் அணிய வேண்டும். தைக்கப்படாத ஆடைகளை இஹ்ராம் என்று நாங்கள் சொல்கிறோம். நான் செல்வந்தன் என்ற காரணத்தினால் தைத்த ஆடையை எனக்கு அணிய முடியாது, நான் மேஜாதி என்ற காரணத்தினால் தைத்த ஆடை ஒரு ஹாஜி அணிய முடியாது. ஒரு ஹாஜியுடைய ஆடையும் ஒரு ஹாஜி செய்கின்ற அமல்களும் இந்த சமூகத்தின் சமத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. உன்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த காபத்துல்லாவை தான் நீ தவாப் செய்ய வேண்டும். அங்கு ஏழைகளுக்கு ஒரு நேரம், செல்வந்தர்களுக்கு ஒரு நேரம், கருப்பர்களுக்கு ஒரு நேரம், வெள்ளையர்களுக்கு ஒரு நேரம் என்று அங்கு வேற்றுமை கிடையாது. எல்லோரும் அந்த மாளிகையை தவாப் செய்து வருகிறார்கள். எல்லோரும் ஒரே வார்த்தையை தான் சொல்கிறார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கல்பியாவை தான் எல்லோரும் சொல்கிறார்கள். அரபாத்துடைய மைதானத்தில் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லா மக்களும் அந்த மைதானத்துக்கு ஒன்பதாவது தினம் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் செல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஹஜ்ஜுடைய சகல அமல்களும் இந்த சமூகத்தின் ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் எடுத்து காட்டுவதை போன்று சமத்துவத்தை இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது விடயம், துல்ஹிஜ்ஜா மாதம் நமக்கு தருகின்ற பாடம் என்னவென்றால், மூன்றாவது விடயம், ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலும் இறை சிந்தனையோடு இறைவனின் ஞாபகத்தோடு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இதனால் தான் ஒரு ஹாஜி இஹ்ராமை கட்டியது முதல் ஹஜ்ஜுடைய அமலை முடிக்கின்ற வரைக்கும் எல்லா இடங்களிலும் அவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கின்ற போது அங்கும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகிறது. காபத்துல்லாவுக்கு சென்றதற்கு பின்னால் தவாப் செய்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய பெயரை ஒரு ஹாஜி சொல்கிறார். சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் ஓடுகின்ற போது சஹாபாக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த அமலை தான்
நாங்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே செய்கின்றோம். அவர்கள் அன்று சஃபா மர்வாவுக்கு இடையிலே ஓடினார்கள், நாங்கள் ஏன் ஓட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஸாலிக லிஸ்ரில்லா, சஃபா மர்வாவுக்கு இடையிலே சும்மா ஓடக்கூடாது, சஃபாவிலிருந்து மர்வாவுக்கும் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கும் ஒரு ஹாஜி தொங்கோட்டம் ஓடுகின்ற போது அல்லாஹ்வின் பெயரை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஹாஜிகளை பார்த்து மாத்திரம் அல்ல, குர்ஆன் சொல்கிறது ஹஜ்ஜுக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் ஊர்களில் இருக்கின்ற போதும் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொள்ளுங்கள். வல்குருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅலூமாத், அல்லாஹ் சொல்கிறான் குறிப்பாக துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் அல்லாஹ்வை அதிகமாக விக்ர் செய்யுங்கள், ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உலக மக்களை பார்த்து என்னுடைய சிந்தனையோடு சதாவும் நீங்கள் வாழ வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லித் தருகிறார். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒற்றுமை, சமத்துவம், இறை சிந்தனை போன்றவற்றை இந்த ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு எடுத்து காட்டுவதை போன்று நான்காவது விடயம், கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை இந்த சமூகம் நமக்கு அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு சொல்லி தருகிறார். அதுதான் கூட்டுறவு என்று நாங்கள் சொல்கிறோம், சமூக இணக்கப்பாடு என்று சொல்கிறோம். இதனை இந்த மாதம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான அமல் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒரு மனிதன் ஆரம்ப 10 தினங்களில் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான அமலாக இருக்கின்ற நேரத்தில் அவன் செய்கின்ற அமல்களில் ஆகவும் சிறந்த அமல் எதுவென்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் இஹ்ராகுத்தம், உதுஹியாவுடைய அமல். துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பெருநாளுடைய தினம் தொடக்கம், அதற்கு பின்னால் வருகின்ற 3 நாட்களுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற உதுஹியாவுடைய அமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு ஆகவும் விருப்பமான அமல். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உதுஹியாவின் மூலமாக, இந்த உதுஹியாவுடைய அமலின் மூலமாக சமூகத்தில் இணக்கம் ஏற்பட வேண்டும், ஏழைகளின் இடரும் சிரமங்களும் கஷ்டங்களும் போக்கப்பட வேண்டும் என்ற பாடத்தை ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு போட்டுகின்றது, நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அமல்களின் மூலமாக சமூக ஒற்றுமை, சமூகத்தின் சமத்துவம், இறை சிந்தனை போன்றவற்றை நமக்கு எடுத்து காட்டுவதை போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய உதுஹியாவுடைய அமலையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, சமூக கூட்டுறவு என்று நாங்கள் சொல்லுவோம், கூட்டுறவு என்று அந்த கூட்டுறவு உதுஹியாவுடைய அமலின் மூலமாக நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் 2 இடங்களில் உதுஹியாவுடைய அமலை தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் பேசியிருக்கின்றான். சாதாரணமான ஒரு அமல் அல்ல, சாதாரணமான ஒரு அமல் அல்ல, குர்ஆன் சொன்ன ஒரு அமல். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான், ஜகாத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதே அல்லாஹ் உதுஹியாவை பற்றி அல் குர்ஆனில் பேசும் போது அந்த உதுஹியாவை எப்படி பங்கு பிரிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத்தை கொடுக்க சொல்லி இருக்கிறான், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். ஜகாத்துடைய கணக்கை அதை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்ற முறையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி தந்தார்கள், குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, உதுஹியாவுடைய மாமிசம் எத்தனை பங்குகளாக பிரிக்கப்பட வேண்டும், அதனை என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறான். அதே போன்ற கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையோடு சேர்த்து இரண்டு இடங்களில் அல்லாஹ் உதுஹியாவுடைய அமலை அல்லாஹ் இரண்டு இடங்களில் சேர்த்து சொல்லியிருக்கிறான். இந்த சூராவில் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆக சிறிய சூரா, இந்த சூராவுடைய இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தொழ வேண்டும், தொழுவதை போன்று இந்த உபஹியாவுடைய வணக்கத்தையும் கடமையையும் அமலையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين, நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகையும் நான் அறுத்து படியிடுகின்ற இந்த உதுஹியாவுடைய அமலும் எனது வாழ்க்கையும் எனது மரணமும் இறைவனுக்கு சொந்தமானது, இறைவனுக்காக வேண்டி அவைகளை நான் செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் பெருநாளுடைய தினத்திலே செய்கின்ற ஆகவும் அல்லாஹுக்கு விருப்பமான அமல் உதுஹியாவுடைய அமல். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உதுஹியாவுடைய அமல் ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டும் என்று, ஏழைகளின் சிரமங்களும் இடர்களும் போக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த உதுஹியாவுடைய சுன்னத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது, மகனை அறுத்து பணியிட வேண்டும், மகனை அறுத்து பணியிடுவதற்காக தயாராக வருகின்ற போது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இப்ராஹிமே உங்களுடைய மகனை அறுக்க சொன்னோம், அறுப்பதற்காக நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தந்த இந்த சோதனை மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டுக்கண்ணை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அதை அறுத்து பலியிட வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உபஹியாவுடைய சுன்னத்தை உலக மக்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலா இந்த உபஹியாவை பற்றி அல் குர்ஆனில் பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், அது என்னுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. பள்ளி வாசல்கள் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், அதான் சொல்கிறோம், அதான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக உபஹியா கொடுப்பதும் என்னுடைய அடையாளம், என்னுடைய மார்க்கத்தின் அடையாளம், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் உபஹியாவை பற்றியும் தன்னுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் கோடிக்கணக்கான பிராணிகள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே அறுத்து பணியிடப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு பிராணியையும் அறுக்கின்ற போது ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புவது அதைத்தான். ஒரு பிராணியின் மாமிசம், ஒரு பிராணியின் இரத்தம் இறைவனுக்கு தேவையில்லை. அந்த பிராணியை அறுக்கின்ற போது அல்லாஹு அக்பர் என்று ஒரு மனிதன் தக்பீர் சொல்கிறார், அல்லாஹ்வை புகழ்கிறார், அல்லாஹ்வை விக்ர் செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், யல் குர்ஸ்மல்லாஹ், ஏன் உதுஹியா கொடுக்க வேண்டும் தெரியுமா, உதுஹியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய பெயர் எப்படி அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய பெயர் உலகெங்கும் ஒழிக்கப்படுகிறதோ அதே போன்று உபஹியா கொடுக்கப்படுகின்ற போதும் என்னுடைய பெயர் உலகெங்கும் ஒழிக்க வேண்டும். நேற்றான் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய மார்க்கத்தின் அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாள சின்னம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அந்த அமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் இறைவனுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பக்குலு மின்ஹா, உபஹியாவை அறுத்தால் நீங்களும் சாப்பிடுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் சில ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுடைய கஷ்டத்தையும் பசியையும் தாங்க முடியாமல் மற்றவர்களிடத்தில் வந்து வாயால் யாசிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யாசிக்க கூடிய ஏழைகளுக்கும் உபஹியாவுடைய மாமிசத்தை கொடுங்கள். அதே போன்று யாசிக்காமல் தங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் சிரமங்களையும் பசியையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற ஏழைகளையும் தேடி அவர்களுக்கும் உபஹியாவுடைய மாமிசத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே யாருக்கு எப்படி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, உபஹியா கொடுப்பது சுன்னத்தான அமல். ஒரு மனிதன் உபஹியாவை கொடுத்தால், அந்த பிராணியை அறுத்தால், அந்த பிராணியின் மாமிசத்தின் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்பது கட்டாய கடமை. ஒரு மனிதன் உபஹியாவை அறுத்தார், அவர் மாத்திரம் சாப்பிட்டார், யாருக்கும் கொடுக்கவில்லை என்றால் அவர் செய்த உபஹியாவுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலமாக்கள் சொல்கிறார்கள், உபஹியாவுடைய அமலை செய்வது சுன்னத்து, அதனை அறுத்தால் அந்த அறுக்கப்பட்ட பிராணியின் ஒரு பகுதியை, அது சிறிய பகுதியாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு ஒரு பகுதி போய் சேர வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளை தேடி அவர்களுக்கு அந்த உபஹியாவை உணவாக நீங்கள் கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஏழைகளின் பசியை போக்குவதுதான் இஸ்லாத்துடைய அடுத்த அடையாளம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு நபி சோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்லாம் என்றால் இத்துஆமுத் தஆம், ஏழைகளின் பசியை போக்குவது, ஏழைகளின் சிரமத்தை போக்குவது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, இதுதான் இஸ்லாத்துடைய வெளிப்படையான அடையாளம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உபஹியாவுடைய பிராணியை அறுத்து மாமிசமாகத்தான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மாமிசமாக கொடுக்க வேண்டும். உபஹியாவுடைய பிராணியை அறுக்காமல் உபஹியாவுடைய பிராணியின் அளவுக்கு பொறுமதியான பணத்தை ஒருவர் சதப்பாவாக கொடுத்தால் அல்லாஹ் அந்த சதக்காவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில நேரத்தில் சில பேர்கள் சொல்வார்கள், ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது, உபஹியாவுடைய காலம் வரும்போது மாட்டுடைய விலை அதிகரித்து விடுகிறது, இந்த நேரத்தில் நாங்கள் உபஹியாவை கொடுக்காமல் அந்த மாட்டுடைய விலையை விட குறைந்த அளவு சதக்காவை நாங்கள் கொடுப்போம் என்று சில பேர்கள் சில சந்தர்ப்பங்களில் சொல்வதுண்டு. கண்ணியமான சகோதரர்களே, உபஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்தால் கொடுப்பது சுன்னத்து. உபஹியாவுடைய பணத்தை எடுத்து வேறு விதங்களில், வேறு வழிகளில் பாடசாலைகளுக்கோ, பல்கலைக்கழகங்களுக்கோ, அல்லது மதரசாக்களுக்கோ, அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கோ, ஏழைகளுக்கு வீடு கட்டுவதற்கோ உபஹியாவுடைய பணத்தை எடுக்க முடியாது. ஏன்? உபஹியா என்பது தனிப்பட்ட முறையில் தனித்துவமான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே உபஹியாவை மாமிசமாகத்தான் கொடுக்க வேண்டும். உபஹியாவுடைய காலத்தில் மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஒட்டகத்துக்கோ விலை கூடுவது எங்களுடைய நாட்டில் மாத்திரம் அல்ல, ஹஜ்ஜுடைய காலத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய காலம் அரபிகள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு காலம். காலத்திலே நீங்கள் தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, ஒரு ஹாஜி இஹ்ராமை கட்டிக்கொண்டு வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஹஜ்ஜுடைய காலத்திலே அதிகமான பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நாடு சவுதி அரேபியா. ஏன்? ஹாஜிகள் உபஹியாவும் கொடுப்பார்கள், சில பேர்கள் நேர்ச்சியை கொடுப்பார்கள், சில பேர்கள் குற்ற பரிகாரம் கொடுப்பார்கள். இப்படியாக அதிகமான பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய நாடு சவுதி அரேபியா. கண்ணியமான சகோதரர்களே, அந்த நாட்டிலும் ஏழைய காலங்களை விட ஹஜ்ஜுடைய காலம் வரும்போது மாட்டுடைய விலை அதிகரிப்பது வழமையாக இருக்கிறது. அண்மை காலத்தில் இலங்கை நாட்டில் ஒரு கருத்து பரப்பப்பட்டது, மாட்டுடைய விலை கூடிவிட்டது, நீங்கள் அதனுக்கு மாட்டை அறுக்காமல் அந்த பணத்தை எடுத்து சமூக சேவைகளில் பயன்படுத்துங்கள் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, சமூக சேவைகள் செய்ய வேண்டும். சமூக சேவைகள் செய்வதற்கு ஜகாத்துடைய பணம் இருக்கிறது. சமூக சேவை செய்வதற்கு ஏழைய சதகாக்களுடைய பணம் இருக்கிறது. சமூக சேவை செய்வதற்கு தனவந்தர்கள் செலவழிக்க முன் வருவார்கள். உபஹையாவுடைய காலத்திலே உபஹையாவுடைய பணத்தை எடுத்துத்தான் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று உலகத்தில் யாருமே அண்மை காலம் வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 10 வருடங்களாக விடாமல் செய்து வந்த ஒரு அமல் தான் உபஹையாவுடைய அமல். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அந்த 100 ஒட்டகங்களில் 63 ஒட்டகங்களை தன்னுடைய கையினால் அறுத்துவிட்டு 7 ஒட்டகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் அறுத்து பணியிடுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று சில பேர்கள் சொல்வதை போன்று உபஹையாவுக்காக அறுத்து ஏன் மாமிசத்தை நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அந்த பணங்களை சேகரித்து வீடே கட்டி கொடுப்போம், வாகனத்தை வாங்கி கொடுப்போம், பாடசாலையை கட்டி எழுப்புவோம். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா என்பது தனித்துவமான ஒரு அமல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சுன்னா. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சுன்னாவை அழிப்பதற்கும் உலகத்தை விட்டு ஒழிப்பதற்கும் நாங்கள் எந்த வகையிலும் காரணமாக இருந்துவிடக் கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுக்கின்ற போது, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு ஒட்டகம் 4 மாடுகளுக்கு சமன், ஒரு ஒட்டகம் 4 மாடுகளுக்கு சமன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுக்கின்ற போது மதீனாவில் 85 சஹாபாக்களுக்கு வீடு இருக்கவில்லை. நீங்கள் சமூக சேவை என்ற அடிப்படையிலே வீடு கட்ட வேண்டுமாக இருந்தால் ஜகாத்துடைய பணத்தை பெற்று கட்டுங்கள். உபஹையாவுடைய பணத்தை தான் நீங்கள் எடுத்து ஏன் ஏழைகளின் வயிற்றிலே அளிக்கின்றீர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, நமது நாட்டில் வருடத்துக்கு ஒரு தடவை மாமிசம் சாப்பிடுகின்ற ஏழைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய கொழும்பிலே 5 வருடத்துக்கு ஒரு தடவை மாமிசம் சாப்பிட்ட ஒரு குடும்பம் இருக்கிறது சகோதரர்களே. 5 வருடத்துக்கு பின்னால் தான் அந்த வீட்டிலே இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார்கள். இப்படியான ஏழைகள் உலகத்தில் இருக்கின்ற போது அவர்களுக்கு போய் சேருகின்ற உபஹையாவுடைய பணத்தை பெற்றுத்தான் நீங்கள் சமூக சேவை செய்ய வேண்டுமாக இருந்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை அறுக்கின்ற போது மதீனாவிலே 85 சஹாபாக்களுக்கு வீடு இல்லை. எங்களை போன்று எங்களை விடவும் சமூகத்தின் மீது நபி அவர்கள் அக்கறை வைத்திருந்தார்கள். எங்களை விடவும் சமூகத்தின் மீது இரக்கம் வைத்தவர்கள் எமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விரும்பி இருந்தால் 10 ஒட்டகத்தை அறுப்போம், 90 ஒட்டகத்தின் பொறுமதிக்கு 85 சஹாபாக்களுக்கும் வீடு கட்டி கொடுப்போம் என்ற திட்டத்தை நபி அவர்கள் போட்டிருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹையாவை தான் கொடுத்தார்கள், விடாமல் செய்து வந்த சுன்னா. அந்த சுன்னாவை பணமாக நாங்கள் கொடுக்கலாம், மாமிசமாக கொடுக்க தேவையில்லை என்று வைத்தால் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு காலத்தில் இந்த உதுஹையா என்ற அமல் உலகத்தை விட்டும் ஒழிந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களே, 2வது விடயம், வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த உபஹையா கொடுப்பதற்கு வசதி இல்லை, சாதாரண தரத்தோடு சில பேர்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல், செயல், அங்கீகாரம் 3 விடயங்களின் மூலமாக ஒரு விடயத்தை இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள். அதுதான் கூட்டு உபஹையா. கூப்பு உஹியா, கண்ணியமான சகோதரர்களே, கூப்பு ஜகாத்தை பற்றி பேசுகின்ற ஹதீஸ்களை விடவும் கூட்டு உபஹையாவை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் பலமானது. கூட்டு ஜகாத் கொடுப்பதற்கு நேரடியாக ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. சமூகத்தின் நலனை கருதி ஜகாத்தை கூட்டாக கொடுக்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, கூட்டு உபஹையா இன்று சில பேர்கள் சமூக சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏழு பேர்கள் சேர்ந்து உபஹையா கொடுக்க தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்கள், நாங்களும் சொல்கிறோம், வசதி இல்லை என்றால் கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் ஏழு பேர்கள் சேர்ந்து கொடுப்பதற்கு வசதியாக இருக்கிறார்களா? அவர்கள் கொடுப்பது சிறந்தது. ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவிலே வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பக்ரத்து அன் சபஅ, ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், வல் ஜஸூரு அன் சபஅ, ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம். தெளிவான ஹதீஸ், சஹிஹான ஹதீஸ். அதே போன்று ஜாபீர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்த ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஏழு ஏழு சஹாபாக்களாக சேர்ந்து நாங்கள் மாட்டை அறுத்து கொடுத்தோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நேரடியாக ஹதீஸில் வழிகாட்டல் இருக்கிறது. உபஹையாவை கூட்டாக கொடுப்பது ஆக சிறந்தது. கூட்டாக கொடுப்பதன் மூலமாக சமூகத்தில் பல நலவுகள் நடக்கிறது. பல பேர்களுக்கு மாமிசம் போய் சேர்கிறது. தனிமையில் கொடுத்தால், தனியாக கொடுத்தால் கண்ணியமான சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்துக்கு தான் அதிகமாக நாங்கள் கொடுத்து விடுவோம். கூட்டாக கொடுக்கின்ற போது ஊர் மக்கள் எல்லோருக்கும் அந்த மாமிசம் போய் சேர்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கூட்டாக கொடுப்பதன் மூலமாக சமூகத்துக்கு லாபம் இருக்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, கூட்டாக உபஹையாவுடைய அமலை செய்வதன் மூலமாக, ஒரு இடத்தில் கூட்டாக செய்வதன் மூலமாக அந்த இடத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள், உருவாகுகின்ற கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கும் எங்களுடைய சூழல் மாசடைவதை விட்டும் பாதுகாப்பதற்கு சிறந்த வழியாக கூட்டாக கொடுக்கின்ற உபஹையா அமைந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொடக்கம் அண்மை காலம் வரைக்கும் இன்று வரைக்கும் உபஹையாவை நாங்கள் மாமிசமாகத்தான் கொடுக்கின்றோம். அப்படித்தான் கொடுப்போம். அப்படி கொடுப்பதுதான் சிறந்தது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே செய்யப்படுகின்ற சமூக சேவைகளில் ஆகவும் சிறந்த சமூக சேவை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது. ஒரு மனிதனின் பசியை போக்குவது ஆக சிறந்த சதகா. அஃதலு சதகத்தி அன் துஸ்மிஅ கமிதன் ஜாயியா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகாக்களில் ஆக சிறந்த சதகா பசியை உள்ள ஒருவருடைய பசியை போக்குவது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இந்த உபஹையாவுடைய அமல் சாதாரணமான அமல் அல்ல, சுன்னத்தான ஹஜ்ஜை விடவும் சிறந்த அமல் என்பதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோடீஸ்வர ஒரு ஆலிமாக இல்மையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான், பணத்தையும் கொடுத்திருந்தான். வருடாவருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள், ஒட்டகத்திலே வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஊரை கடந்து வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வரும்போது பாதையிலே பார்க்கிறார்கள், ஒரு கோழி செத்து கிடக்கிறது. செத்த கோழி என்று பாதையில் ரோட்டிலே இருக்கிறது. இந்த நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த செத்த கோழி பாதையிலே செல்லக்கூடியவர்களுக்கு அதன் மூலமாக அருவறுப்பு ஏற்படும், இடைஞ்சல் ஏற்படும் என்பதற்காக அந்த செத்த கோழியை எடுத்து குப்பை தொட்டியிலே போடுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி ஓடி வந்து குப்பை தொட்டியில் கையை போட்டு செத்த கோழியை எடுத்துக்கொண்டு ஓடி விடுகிறாள். இப்போது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய சஹாக்களும் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து பெண்ணுக்கு பின்னால் போகிறார்கள். பெண்ணுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். தட்டுகின்ற போது அந்த பெண்மணி வெளியே வருகிறாள். இந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு கோழி உயிரோடு இருந்தால் அறுத்து சாப்பிடலாம், செத்த கோழியை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? கண்ணியமான சகோதரர்களே, அந்த பெண்மணி அழுது விடுகிறாள். அந்த தாய் அழுது விடுகிறாள். சொல்கிறாள் அந்த தாய், என்னுடைய கணவர் மூத்தாகிவிட்டார், உழைத்து தருவதற்கு சம்பாதித்து தருவதற்கு எனக்கு யாரும் இல்லை, நான்கு பெண் குழந்தைகள் என்னிடத்திலே வளர்கிறார்கள், எனக்கு நான்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களின் பசியை நான் போக்க வேண்டும், பல நாட்களாக நாங்கள் சாப்பிடவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு பசி ஏற்படுகிறது, பசியின் கொடுமையினால் அவன் மரணத்தின் பால் செல்கிறான், மௌத்தாக போகிறான் என்றால், மரணம் ஏற்படும் என்று அஞ்சப்பட்டால் அந்த மனிதனுக்கு ஹராமாக்கப்பட்ட பன்னியின் மாமிசத்தையும் சாப்பிடலாம். உயிரை பாதுகாப்பதற்கு, பசியை போக்குவதற்கு பன்னி மாமிசத்தையும் சாப்பிடலாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனக்கு பசி தாங்க முடியாது, என்னுடைய குமரி பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் நான் பன்னி மாமிசத்தை சாப்பிடவில்லை, செத்த கோழியை இன்றிரவு சமைக்க போகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய முஹத்தித், ஹதீஸ் துணை வல்லுநர். அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய சஹாபாக்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வேண்டுமென்றால் ஹஜ்ஜுக்கு போகுங்கள், நான் இந்த வருடம் என்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை இடையில் நிறுத்திக் கொண்டு ஹஜ்ஜ் செய்வதற்கு எவ்வளவு பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேனோ அந்த பணத்தை இந்த ஏழை பெண்ணுக்கும் அவளுடைய அனாதை பிள்ளைகளுக்கும் நான் கொடுத்து விட்டு போய்விடுகிறேன் என்று சொல்லி ஹஜ்ஜை செய்யாமல் திரும்பி வீட்டுக்கு போய்விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இரவிலே தூங்குகிறார்கள், இரவு நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வந்த அப்துல்லாஹி இப்னு முபாரக் ஏழையின் பசியை போக்குவதற்காக தன்னுடைய ஹஜ்ஜுடைய பணத்தை ஏழைக்கு கொடுத்தார்கள், பசியை போக்கினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்றிரவு கனவு காண்கிறார்கள், கனவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே தென்படுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு முபாரக்கை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொல்கிறார்கள், அக்ரமக்கல்லாஹ், அப்துல்லாஹி இப்னு முபாரக்கே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், கம அக்ரம்த உம்மல் யதாமா, நீங்கள் ஹஜ்ஜுடைய பயணம் போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்து அந்த அனாதை பிள்ளைகளின் பசியை நீங்கள் போக்கி அவர்களை கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சுன்னத்தான ஹஜ்ஜு உம்ராக்கள் செய்வதை விட ஏழையின் பசியை போக்குவது சிறந்தது. ஏழைகளின் பசியை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் வருடத்தில் ஒரு நாளாவது இந்த உலக மக்கள் மாமிசத்தை ஹலாலான மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா என்ற இபாதத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி அங்கீகரித்திருக்கிறார்கள். வல்லநாயகன் அல்லாஹு தஆலா அந்த உதுஹியாவுடைய அமலின் மூலமாக இறைவனின் பொருத்தத்தையும் ஏழைகளின் துஆவையும் பெற்று அதனூடாக அவருடைய வெளிச்சத்தையும் சுவர்க்கத்தின் கதவுகளையும் தட்டுவதற்கு நம் அனைவர்களுக்கும் பிரீதி செய்வானாக. யாழ்லாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லாவுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லாவது உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு மரணிக்கக்கூடியவர்களாக
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.